ஃபங்க்ஷன்ல பார்த்தேன் உங்களை, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சின்னி ஜெயந்தோட மிமிக்ரி எல்லாரும் லைக் பண்ணாங்க.
கண்டிப்பா,
ரியலி வெரி குட் ப்ரோக்ராம்.
கண்டிப்பா.
ஓகே,
அது மட்டும் இல்லாம
நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சின்னி ஜெயந்த் வந்து கர்நாடிக் மியூசிக் நல்லா பாடுவார். அவர் கர்நாடிக் மியூசிஷியன் வேதவள்ளி கிட்ட அவர் ஸ்டூடெண்டா இருந்திருக்கார். நான் அவர் அதான் கேட்கணும்னு நினைச்சேன், பட் அவர் வந்து பாடுவாரா தெரியல அன்னைக்கு, அதனால விட்டுட்டேன்.
வாய்ப்பு கிடைக்கல. நிச்சயமா வந்து சின்னி ஜெயந்த் சார் வந்து இந்த ரேடியோ ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பா கேட்பார் நினைக்கிறேன். அதுக்கு அவர் வாயிலாக வந்து சந்திரசங்கர் நம்ம வந்து சொன்னாங்கன்னு சொல்லி கண்டிப்பா போய் சேரும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இப்ப வந்து கஜா புயல் வந்து டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகள் மீனவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு இழந்திருக்காங்க, அவங்களோட விவசாய நிலங்கள் இழந்திருக்காங்க. இதுக்காக வந்து தமிழ்நாடு முழுவதும் நிறைய பேர் நிவாரணப் பொருட்கள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முதல்வர் வந்து கொஞ்சம் லேட்டா போனாலும் ஹெலிகாப்டர்ல முதல்வரும் துணை முதல்வரும் போய் அந்த கஜா புயல பாதிக்கப்பட்ட இதெல்லாம் பாத்துருக்காங்க. பாத்துட்டு இருக்காமச்சாமா, பிளைட் லேண்ட் பண்ண இடம் இல்லையாமா, கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, சரி பார்த்தது போதும் வீட்டுக்கு போயிடலான்ட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க போல. இப்ப டெல்லியில போய் 1000 கோடி ரூபாய் நான் கேட்க போறேன்னு போயிருக்காரு. சோ இந்த 1000 கோடி ரூபாய் நிச்சயமாக மக்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு நல்ல பாடலுடன் தொடர்வோம். ஃபர்ஸ்ட் சாங் ஃபைவ் சக்தி. அனைத்தும் நம்ம சந்திரா சங்கரன் அவர்கள் நம்மளுக்காக தேர்ந்தெடுத்து இந்த பாடல்கள் கொண்டிருக்காங்க. சோ ரொம்ப நல்ல பாடலா இருந்துச்சு. நானும் வந்து முன்னாடி ரெக்கார்டிங் பண்றதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப வண்டர்ஃபுல்லான பாடல்கள். சோ இந்த மாதிரி பாடல்களை வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சந்திரா சங்கரன் அம்மா அவர்களே. அப்ப அது மட்டும் இல்லாம இப்ப வந்து தவறும் திருத்தமும்னு உங்களுக்காக அவங்க இணைறாங்க. இதோ
ஒரு விஷயம் தெரியுமா ஹரி, நாம் வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகள் எதிர்கொள்கிறோம். அதனால் என்ன நடக்கிறது? ஒன்று, நாம் ஒரேடியாக குலைந்து போகிறோம். நமது சிந்தனா சக்தியை சீர்குலைத்து அதற்கு பதில் நிறைய பயம் சேர்த்துக் கொள்கிறோம். ஆனால் துன்பம் வந்தால் கலங்காமல் சிலருக்கு அதுவே மேலே செல்ல படிக்கட்டாக அமைகிறது. இன்னும் என்ன வந்தாலும் சமாளிப்போம் என்கிற தைரியம் அவர்களை வளர்க்கிறது. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன என்று சொல்பவன் தைரியசாலி. அவனுக்கு எப்போதும் வெற்றி நிச்சயம். நமக்கு துன்பம் நேர்வதற்கு உண்மையான காரணம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்று நினைக்க வேண்டும். நாம் செய்த பழைய தப்பு எந்த காரணம் கொண்டும் மறுபடியும் செய்யக்கூடாது. போனதெல்லாம் போகட்டும், நிறைய எதிர்காலம் நமக்கு இருக்கிறது, முன்னேறுவோம் என்று புரிந்து கொள்ள கடவுள் தந்த ஒரு சந்தர்ப்பமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் செய்த தவறுகளுக்கு கடவுளை திட்டுகிறவர்கள் எத்தனையோ பேர். பிரச்சனைகள் துன்பங்கள் வருவதே நம்மை மாற்று என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மாறுவது கஷ்டம்தான், யார் இல்லை என்று சொன்னது. ஆனால் மாறினால் வழி உண்டு என்றால் மாற மனது ஒத்துழைக்க வேண்டும். நீ செய்தது தவறில்லையா, நீ இனியுமா தொடர்ந்து அதே தவறை செய்து கொண்டே போவாய் என்று கடவுள் கேட்பது உன் காதில் விழுவதில்லை. உன்னை நீ பரிசோதித்துக் கொள்ளத்தான் இந்த பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே. நாம் சொல்ல மாட்டோமா ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்தால் அவன் உண்மையான நிலை தெரிய வரும் என்று மற்றவர்கள் அறிவார்கள். துன்பம் நம்முள் அமைதியை பொறுமையை உண்டாக்கும், தன்னம்பிக்கையையும் பக்தியையும் வளர்க்கும். கஷ்டம் வந்தால்தான் கடவுளை உடனே எல்லாரும் கோயிலுக்கு போவார்கள், கும்பிடுவார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். எல்லாமே துன்பங்கள் பிரச்சனைகள் தான் நாம் செய்த தவறுகளின் பூத கண்ணாடி. மறுபடியும் அதை செய்யாது தடுக்க அது உதவும். ஒரு தடவை சூடுபட்டவன் அடுத்த முறை கொதிக்கும் பாத்திரத்தை நேரடியாக தொடமாட்டான், பட்டால் தானே தெரியும். அது போல துன்பம் வந்த பிறகுதான் நம்மளுக்கு தெரியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருவன் அவனுடைய அதிகாரி சொன்ன தவறான காரியத்தை செய்ய மறுத்துவிட்டான். அப்படி செய்ய மறுத்ததால் அவனுக்கு வேலை போய்விட்டது. ஆனால் சில மாதங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டான். ஆனால் அந்த அதிகாரி வேறு ஒருத்தனை வைத்து அந்த தவறான காரியத்தை செய்து முடிக்கிறான், நிறைய பணம் சம்பாதிக்கிறான். ஆனால் ஒரு கட்டத்தில் காவல்துறையால் அது கண்டுபிடிக்கப்பட்டு இருவருமே ஜெயிலுக்கு போய்விடுகிறான். பிரச்சனை எப்படி கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலும் தவறு செய்ய மறுத்தவனை காப்பாற்றியது. இதோ அவனுக்கும் நல்ல வேலை ஒன்று கிடைத்து நிறையவே சம்பளம் வாங்குகிறான். அவனுக்கு வந்த பிரச்சனை நல்லதே தானே செய்தது. அவன் வேண்டாம் என்று கூறியதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லதுதான். அதுபோல தவறு செய்து பிரச்சனைகள் சிக்கி வெளிவந்தவன் திருந்துகிறான். இது கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம். அவன் இனி எந்த சிறிய தவறு செய்யாத அளவு மனப்பக்குவம் அவனுக்கு வந்து விட்டது. ஏன்னா அதை அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான், தவறு செய்தவன் பட்ட கஷ்டத்தை. கடவுளுக்கு நன்றி என்று சொல்கிறான் அப்போது. ஏனென்றால் அப்போதுதான் புரிகிறது, அவனுக்கு முடியாது என்று சொன்னதன் மூலம் கடவுள் அவனை காப்பாற்றியிருக்கிறார் என்று. நமது ஒவ்வொரு நாள் வாழ்விலும் நமது ஒவ்வொரு செயலிலும் நம்மோடு இருந்து நம்மை நல்வழிப்படுத்துகிறான் இறைவன். இப்படி செய்யாதே அப்படி செய் என்று இறைவனது மெல்லிய குரல் நம்முள் கேட்டாலும், நாம் செவிடர்களாக இருந்து தவறு செய்து மாட்டிக்கொண்டாலும் அந்த தவறிலிருந்து மீட்கிறான். ஒவ்வொரு தவறும் பிரச்சனையும் கூடவே ஒரு நல்ல பாடம் படிப்பினை தருகிறது என்பதை உணர வேண்டும். தவறு செய்யாதவாறு நம்மை பார்த்து கொண்டால் வெற்றி நிச்சயம்.
நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தவறும் திருத்தமுங்கிற ஒரு தலைப்புல வந்து நம்ம சந்திரா சங்கரன் நம்ம வந்து ஒரு நல்லது ஒரு கருத்து வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இது கேட்கறப்பவும் பாத்தீங்கன்னா நானே ஒரு சில நினைச்சு வைப்பேன், நானே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முதல் நாள் மட்டும்தான் நான் போய் பிள்ளையாரப்பா நான் எப்படியாவது பாஸ் ஆகும்ப்பா அப்படின்னு வேண்டுவேன். மொத்த நாள்லாம் பாத்தீங்கன்னா இந்த இறைவனை போய் நாடுற வழி விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியா வைட்டும் வருது. அது மட்டும் பார்த்தோம்னா ஒரு வாடி ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா அந்த தவறு திருத்திக் கொள்றதோட அந்த பக்குவம் வந்து எல்லாருக்கும் கம்மியாகிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், நான் வந்து ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்கு, ஒரு தவறான பழக்கம், அந்த தவறான பழக்கத்தை வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன், சே இன்னையோட விட்டுறோம்டா அப்படின்னு நினைப்பேன், ஆனா என்னால் விட முடியாம இருக்கு. சோ இதை மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து நம்ம சந்திரசங்கரன் அவர்கள் வந்து வழங்கியிருக்காங்க. சோ அதுக்காக முதல் நன்றி. அது மட்டும் இல்லாம நம்ம மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறுவதெல்லாம் உயிரோடு மாறாததெல்லாம் மண்ணோடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாறுறவன் அத்தனையுமே மனுஷன், மாறாதவெல்லாம் மண்ணு அப்படின்னு சொல்றதுதான் மாற்றம் ஒன்றை மாறாததுன்னு சொல்றான். சோ இந்த மாற்றத்துக்கான ஒரு களமா வந்து இந்த கருத்தை எடுத்துட்டு கண்டிப்பா நம்ம மாறணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
அவசியமா எல்லாருமே தப்பு செய்தா அதை திருத்திக்கணும். இதோட முடிஞ்சு போயிடுது நம்ம லைஃப் என்று நினைக்கவே கூடாது.
கண்டிப்பா
கடவுளுக்கு நன்றி சொல்லணும், பிரார்த்தனை மூலமாவே எதுவுமே சரி செய்யலாம்.
கண்டிப்பா. சோ உங்களுக்காக ஒரு நல்ல பாடலுடன் தொடருவோம். அடுத்து உங்களுக்கு ஒரு பாடல்.
Melissa on Planet FM 104.6 FM. Melissa.
வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. நான் உங்க கூட ஹரி, மற்றும் இன்னைக்கு நம்ம கூட சந்திரா சங்கரன் அவர்கள் இருக்காங்க. சோ இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தவறும் திருத்தம்ங்கிற ஒரு தலைப்பு வந்து சற்று கொஞ்சம் பாத்துட்டு வந்தோம். நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா www.planetfm.planetaudio.org.nz/மெல்லிசையில போய் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து புயல், இந்த வர்தா புயல், கஜா புயல், வருஷம் வருஷம் ஒரு புயல் வருது, வருஷம் வருஷம் மழை வருது. சோ இந்த மழைநீர் மழைநீர் சேகரிப்புங்கிறது வந்து இல்லாம போயிருச்சு. என்னன்னா எப்பயுமே ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா வந்து நிறைய தண்ணி இருக்கும். சோ அந்த தண்ணியை மிச்சம் பண்ணிட்டு அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண பார்ப்போம். ஆனா இப்ப எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னன்னா இந்த தண்ணிங்கிறத வந்து மிச்சம் பிடிக்கிற பழக்கமே இல்லை. புயல் அப்ப வந்து எல்லாம் பார்த்தா தண்ணி ரோட்ல விடுறோம், அது ரோட்ல போய் சாக்கடையில் மிக்ஸ் ஆகி அப்படியே போய் கடல்ல போய் கலந்து யாருக்குமே பயன் இல்லாம போயிருது. சோ இதுல வந்து நம்ம நியூசிலாந்துல பொறுத்தளவு தண்ணீர் மேலாண்மை வந்து நீர் மேலாண்மை வந்து நிறைய நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த நாடு வந்து ரொம்ப சின்ன நாடு. அது மட்டும் இல்லாம மக்கள் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கிறான். அவனோட சுற்றுச்சூழல் அவன் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு பொறுப்புணர்வு வந்து நியூசிலாந்துல இருக்கிற அனைத்து விதமான அனைத்து கல்ச்சுரல் டைவர்சிட்டி இருக்கிற மக்களுக்குமே இருக்கு. சோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த வர்தா புயல் வந்து இந்த வர்தா புயல பாதிக்கப்பட்டதே என்ன சரியாகல அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வர்தா புயல்ல வந்து நிறைய நிறைய மரங்கள் சாஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 11,000 மரங்கள் சாஞ்சிச்சா வர்தா புயல்ல. அத்தனை மரம் சாஞ்சு அந்த அத்தனை மரத்தை நட்டாங்களான்னு தெரியல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கஜா புயல் வந்துருச்சு. கஜா புயல்ல வந்து பெரும்பாலும் இந்த புதுக்கோட்டை இந்த சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா விதமான மாவட்டங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அது பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் வந்து மொத்தமா வந்து அழிஞ்சு போயிருக்கு. இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அரசு, தமிழ்நாடு அரசு வந்து ஒரு தென்னை மரத்துக்கு வந்து 600 ரூபாய் கொடுக்குறாங்களாமா. எதுக்கு 600 ரூபாய் அப்படின்னா அந்த தென்னை மரத்தை வந்து உளுந்த தென்னை மரத்தை கட் பண்ணி அப்புறப்படுத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அதாவது இழப்பீடு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு விவசாயிக்கும் இழப்பீடு வந்து 600 ரூபாய் அப்படிங்கிறப்ப வந்து விவசாயி என்ன சொல்றான், ஒரு மரம் தென்னை மரம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் வந்து மகசூல் கொடுக்கும், நீங்க 600 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்களும் எழுச்சிகளும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். சோ இது வந்து தமிழ்நாட்டில் பேசிக்கலாம் நடக்கிறது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடிதான் நம்ம கேரளால வந்து வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி கேரளாக்கு மேல மொத்தமாக அழிஞ்சு போச்சு. ஆனா கேரள அரசு எடுத்த அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொன்றும் அவ்வளவு பிளான் பண்ணி அவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா பண்ணா. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து பணம் கொண்டு வரதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாரு. ஆனா இருந்தாலும் நம்ம நரேந்திர மோடி அரசு வந்து அதை உள்ள விடல. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அது புனரமைக்கிற திட்டம் வந்து நல்லா பண்ணி கேரளா வந்து பழைய நிலைமைக்கு வந்து மெதுவா வந்தாலுமே ஆனா வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து கேரளாவில் பாதி இடத்துல வந்து அந்த நிவாரணம் கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கறது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தமிழ்நாடு அரசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி இயந்திரம் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான். ஆனால் நம்ம மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா அரசுக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்கணும் நான் வேண்டி கேட்கிறேன். இதான் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம அரசியல் பண்ணுறத விட ஒரு விஷயம் நடந்து போச்சு, மழை பெஞ்சிருச்சு, வெள்ளம் போகுது, மக்கள்லாம் வீடு இழந்துட்டாங்க, ஒரு பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா குடிசையோட வந்து வெள்ளத்தில் அடிச்சு போயிட்டாலும் அந்த பொண்ணு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடக்குது. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஆமா, நான் வந்து குப்பைகளை ரோட்ல கொட்ட மாட்டேன், நான் வந்து கருவேல மரங்களை பார்த்தா வெட்டுவேன். சோ இந்த மாதிரி சுற்றுச்சூழல் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வு வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வந்து தமிழ்நாட்டில் மாறலாம். இது ஏன் நம்ம வந்து இங்க நியூசிலாந்து சொல்லிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்கன்னா இவன் எதுக்கடா தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கு இங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, அதாவது பேசிக்கலா நம்ம வந்து எல்லாருமே தமிழ்நாட்டுல இருந்து நம்ம நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி மச்சான் டே வெள்ளம் போகுதுரா, மழை பெய்யுதுரா, ஐயோ அப்படின்றான். மழை பெய்யலன்னா இப்ப மழை பேசா ஐயோன்றான். சோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா நம்ம வந்து மழை வேணும்னு நினைக்கிறோம், மழை பெஞ்சா அந்த மழையை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு யாருக்குமே தெரியல. சோ தயவு செஞ்சு உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குமே ஆயின் நீங்க வந்து அவங்ககிட்ட போன் பண்ணி டே தம்பி இத்தனை காலமா வந்து நீ மழை இல்லைன்னு இப்ப மழை பெய்யுது பெய்யுற மழையை பயன்படுத்திக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சோ இதை சொல்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய ஆளாக இருப்பிட கூடாது அவங்க சின்ன ஆளாக இருப்ப கூடாது. சோ எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அதான் நம்மளோட ஆசையும் சரி. அது மட்டும் இல்லாம ஆக்லாந்து தமிழக ஸ்டேஷன்ல வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா தீபாவளி பேட்மிண்டன் டோர்னமெண்ட் அது இதுன்னு நிறைய பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஸ்மால் பிரேக்னே சொல்லலாம் பிரேக் கிடையாது நாங்க பிரேக்லயுமே ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பிப்ரவரி 2 மற்றும் பிப்ரவரி 9 ஆக்லாந்து தமிழக ஸ்டேஷன் வழங்கும் முதன் முறையாக தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின் ஒன்று கூடல் அப்படின்னு ஒரு விழா. என்னது இது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின் ஒன்று கூடல் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலா வந்து ஆக்லாந்து நியூசிலாந்துல வந்து நிறைய கல்ச்சர் நிறைய கலாச்சாரத்துல இருக்க மக்கள் வந்து ஒன்றா இருக்கிறோம். அப்போ வந்து இந்த கலாச்சாரம்ல ஒன்றிணைக்கிற ஒரு வழியா ஆனா தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் ஒன்றிணைக்கிற வழியா பொங்கல் விழா முதன் முதலாக ஆக்லாந்து தமிழக ஸ்டேஷன் சார்பாக வந்து வழங்க போறோம். பிப்ரவரி 2 பிப்ரவரி 9 என்ன நடக்க போகுது 2 நாள் பண்ண போறானுங்களா என்ன பண்ண போறானுங்க அப்படிங்கறது வந்து சஸ்பென்ஸ். சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு நல்ல பாடம்
உள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே உயிரே பிரிஞ்சாலும் உறவேறும் தெரியாதே உள்ளே இன்னார்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா வாசிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா?
அது கொஞ்சே கொஞ்சே பேசுறது கண்ணு தெரியுமா?
உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே,
உயிரே தெரியாலும் உறவேதும் தெரியாதே,
உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி
நெஞ்சுக்குள்ளே.
வணக்கம் வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. நல்ல பாடல் கேட்டு வந்திருக்கீங்க. நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தது மெல்லிசை சேனல் பிளானட் எஃப்எம் 104.6. இந்த வாரம் வந்து ரீசெண்டா வந்து இந்த டிசம்பர் மாசம் வந்துருச்சு. நியூசிலாந்துல வந்து வெயில் சம்மர் சீசன் சொல்றாங்க. எனக்கு என்னமோ இது சம்மர் மாதிரியே தெரியல. காலையில வெயில் மண்டையை பொழக்குது, ஆனா நைட் ஆனா பாத்தீங்கன்னா நல்லா பயங்கரமா குளிருது. நான் கேட்டேன், நாங்க புதுசுனால நான் கேட்டேன், என்னங்க நீங்க என்னமோ சம்மர் ஸ்பிரிங்னீங்க, ஆனா ஸ்பிரிங் மாதிரி இருந்தால சம்மர் மாதிரி இருந்தால வின்டர் மாதிரி இருந்தால மூணு கலவையா இருக்கே தாங்க முடியலங்க அப்படின்னு. சோ இது வந்து பேசிக்கலா வந்து இந்த வானிலை மாற்றம் வந்து உலகளாவிய விஷயமா வந்து நடந்துட்டு இருக்கு. நாசால இருக்க விஞ்ஞானி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்னும் 12 வருஷத்துல வந்து இந்த வானிலை மாற்றத்துக்கான அந்த ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலன்னா உலகம் வந்து நம்மளை பார்த்து எல்லாம் சிரிக்கிற காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாசா விஞ்ஞானி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதே மாதிரிதான் நான் இருக்கிறப்போ டே 2012 உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு நான் என்னடா சொல்றீங்க அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த 11 தேதி வரைக்கும் நைட்ல நான் முடிச்சுட்டு இருப்பேன். என்னடா அடி உலக அழிஞ்சுமா நாளைக்கு காலையில? எங்க அம்மாட்ட கூட சொன்னேன்மா, நாளைக்கு இன்னைக்கு தான் நைட் பாக்குறேன், நாளைக்கு காலை நம்ம இருப்போமா என்ன தெரியுமா அப்படின்னு. டே இப்படித்தான் நான் சின்ன பள்ளி படிக்கிறமே சொன்னாங்க அப்படின்னாங்க. சோ இந்த உலக அழியிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜோக்கர் நினைச்சிட்டு இருந்தா. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பூமி வெப்பமாதல் குளோபல் வார்மிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காமெடி. டே குளோபல் வார்மிங்கடா, அப்ப நான் என்னடா அதெல்லாம் அமெரிக்கால நடக்குதுரா அப்படின்னாங்க. ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா இப்ப இந்த குளோபல் வார்மிங் எஃபெக்ட் தான் பாத்தீங்கன்னா சீசனல் சேஞ்சஸ். இந்த வானிலை மாறதுக்கு காரணமே அந்த குளோபல் வார்மிங் தான் சொல்லி நிறைய ஆய்வுகள் சொல்லுது. சோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து தயவு செஞ்சு நம்ம இந்தியன்ஸ் வந்து நீங்க இந்தியர்கள் இங்க இருக்கிற நியூசிலாந்து இந்தியர்கள் வந்து உண்மையிலே சொல்லணும் ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா கொஞ்சம் சோம்பேறிங்கள். ஏன்னா நான் என்ன பாக்குறேன்னா அங்கங்க டஸ்ட்பின் இருக்கு, குப்பையை கரெக்டா போடுறோம். ஆனா ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே நேத்து கூட நான் பார்த்தேன் சென்ட் லூக்ஸ் மால் போயிருந்தேன், போயிட்டு இருக்கப்ப அந்த பார்க்கிங்ல போயிட்டு கீழே வச்சுட்டு போயிட்டான். அது அந்த பேர் என்னது ஜூஸ். என்னடா இவன் யாருன்னு பார்த்தா அவன் ஒரு இந்தியர். நான் போய் அவன்கிட்ட என்னடா நீ அங்கிருந்து வந்து இப்படி பண்ற, நம்ம ஊர் பத்தி என்ன நினைப்பா அப்படின்னு சொன்னேன். அதனால தயவு செஞ்சு அந்த சோம்பேறி
இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை 4272758266 என்ற எண்ணில் திரு வை ரவீந்திரன் அவர்களிடம் தெரிவிக்கலாம்.
You can also listen to this program at www.planetaudio.org.nz/melissai.